தீபவழி என்று. நமக்குள் பலருடைய தீமைகளை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் நரகாசூரனாக விளைகின்றது. நமக்குள் நல்ல உணர்வுகளை கொள்ளுகின்றது என்ற இந்த 12 மாதங்களின் விழாக்களை வைத்து தீமைகளை நாம் எப்படி குறைப்பது, பரமாத்மா எப்படி சுத்தப்படுத்துவது, மனித உடலை எப்படி தூய்மையாக்குவது, அருள்வழியை நமக்குள் எப்படி பெருக்குவது என்று விழாக்களை எடுத்துள்ளார். ஆகவே தீபவழி என்று அதை 4 மணிக்கு தான் நாம் எண்ணெய் தேய்த்து மொழியை விட்டு ஒரு சிலர்கள் ஆட்டையும் கோழியும் விழுங்குவார்கள். ஆக அதே சமயத்தில் அன்றைய நிலைகள் இல்லாத கவலை வரும். இன்னைக்கு புத்தாடை வாங்கவில்லை, பையன் அழுகின்றான். அந்த நரக வேதனை தான் உள்ளுக்கு அனுபவிக்கின்றோம். ஆகவே நரகாசுரனுக்கு அங்கு மீண்டும் இடை கொடுத்து இன்றைக்கு குடும்பங்களில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்படும் போது வெடித்து மீண்டும் நரகாசுரனை தான் நாம் அழித்துக் கொள்கின்றோம். இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். நரகாசுரனை கொண்ட நாள் என்றால் அந்த காலையில் 4 மணிக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும். என் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்தித்தனோ அவங்க குடும்பங்களில் அவர் உடல்களில் துரு மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும். மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து ஆளும் சக்தி பெற வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணங்கள் எண்ணும் போது எல்லோரும் ஏகுபித்த நிலைகள் பெறப்படும் போது நமக்குள் இருக்கும் இந்த பகமை உணர்வை காலையில் அதே 4 மணிக்கு அதை அழைத்து செல்கின்றது. ஆகவே நமக்குள் தீமை விளைவிக்கும் இந்த நிலைகள் இதே கண்கள் தான். தீமை செய்வனை உற்று பார்த்து தனக்குள் இந்த உணர்வு வைக்கும் போது நரகாசுரனாக அணுக்களாக விளைகின்றது. அந்த தீமைகளை வென்ற இந்த உணர்வின் தன்மை, ஏகோபித்த நிலைகள் கொண்ட இந்த கண்கள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து உயிருடன் ஒன்றி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அடக்கப்படும் போது அந்த அசுர குணங்களை வளராதது தடுக்கும். ஆக உணர்வின் தன்மை இங்கு அடைக்கப்படும் போது அதே சமயம் தீமையில் விளைந்த உணர்வை சூரியன் கவர்ந்தால் அதை இழுக்கும் சக்தி குறையப்படும் போது காலையில் சூரியன் அதை கவர்ந்து அதை கடலிலே அமைத்துவிடும். பரமாத்மா சுத்தமாகின்றது, நமது ஆன்மாவு சுத்தமாகின்றது. ஆக கண்களுக்கு பரமாத்மா என்று வைத்தான். படத்தில் பார்க்கும் உணர்வின் தன்மை கொண்டு அதை தனக்கும் நகர்ந்து அது உணர்வின் தன்மை இறை கொடுக்கும் வழிகாட்டுவன் அவனே. பார்த்ததை அணுவாக மாற்றுவது இதே கண்கள் என்ற நிலைகளை தெளிவாக்கப்பட்டுள்ளது சாஸ்திரங்கள். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இதன் வழிகளில் இந்த தீப வழி என்பது அருஞ்ஞானிகள் கண்ட வழி. ஆக தனக்கு உணர்வின் ஞானத்தை வைத்தார். உருளை விளக்கி தான் பொருள் காணும் சக்தியாக வாழ முடியும் என்பதைத்தான் தீப வழி என்று வைத்தார். ஆக அசுர குணங்கள் நமக்குள் வளராதபடி அருஞ்ஞானி உணர்வரப்போது நமக்குள் ஆன்மாவில் என்ன செய்யும், புத்தாடை. தன் உணர்வின் தன்மை கொண்டு புத்தாடை அணிந்து ஆக தனக்குள் இருக்கும் அணைகளை மகிழ்ச்சி வர செய்யும். இனிமை கலந்த அனைவரும் வாழ வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும், அனைவரது குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற உணர்வின் அணுவை நமக்குள் அது செலுத்தப்படும் போது இனிமை பெறும் உணர்வின் அணுக்களாக நமக்குள் மகிழ்ச்சி உறும் தன்மை வருகின்றது. இது தீப வழியின் பாதை. ஆகவே விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை என்பதனை தெளிவாக்கப்பட்டுள்ளது சாஸ்திரங்கள். நாம் விநாயகர் தத்துவத்தை நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் வினையாக வளர்க்கப்படும் போது அதை நாம் இந்த உடலுக்குள் அதை வினையாக்கி அந்த அருஞானத்தை தனக்குள் பெருக்க வேண்டும் என்றால் அந்த விநாயகரை வைத்து கோயிலுக்கு முன்னாடி வைத்திருப்பார். அந்த கோயிலுக்கு முன் அந்த விநாயகரை எப்படி வணங்க வேண்டும், மண்ணுலகில் நஞ்சினவென்று விண்ணுலகம் சென்ற அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் மனைவி பெற வேண்டும், என் மக்கள் பெற வேண்டும், என் தாய் தந்தை எனக்காக பெற்ற அவர்கள் மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும், அதை மெய்வழி பெறும் தன்மை பெற வேண்டும், நான் தொழிலில் நான் கண்டுணர்ந்தோர் உணர்வுகளிலும் அந்த நிலை மகிழ்ச்சியின் அருள்வர் பெற வேண்டும், அவர்கள் தெளிந்த மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து உணர்வு பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து ஆற்றல் பெற வேண்டும் என்று இதை வினையாக்கி அந்த உணர்வை தன் உடலில் கணங்களுக்கு கடிகடியாக்கும் என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டது. இதை யாரும் நாம் சிந்திப்பதில்லை, நுகர்வதில்லை, ஆனால் எண்ணுவதில்லை. ஆக விநாயகருக்கு அரும்பிள்ளை கொடுத்தால் அதை மிச்சி எனக்காக என பிள்ளை அவன் ரொம்ப ரசித்து சாப்பிட நாம் புழுவாக இருக்கும்போது அந்த வினையின் தன்மை கொண்டுதான் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம், மனிதநானத்தின் சுகமிக்க உணவை படைத்து சாப்பிட இந்த மனித உடலை பெற்றோம் என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டது. ஆகவே இதைத்தான் அங்கே சொன்னால் நாம் அதை விடுத்துவிட்டோம். அரும்பிள்ளை கொடுத்து கொடுத்து அர்ஜனை செய்து அப்பா உனக்கு புள்ளையும் வைத்தேன், உனக்காக வேண்டி உன் காதல ஓதுறதுக்காக வேண்டி ஓரிய மந்திரத்தை சொன்ன உன் செவியை கட்டி எனக்கு ஏதாவது தர்மத்தை செய்வாய் நன்றி இப்படி நாம் இயங்கி பெறும். அவருக்கு காசு கொடுத்து ஆண்டவனத்தை கட்டளையிட்டு எனக்கு கொடு என்ற நிலையில் தான் வருகின்றன தவிர அந்த உணர்வின் நகர்ந்து நம்ம ஈசனாக ஆளும் அவனுக்கு அரும் உணர்வை கொடுத்தவன் உணர்வை நல்வாக மாற்றி நமக்குள் தெரிஞ்சிடும் நிலை கொடுப்பான் என்ற நிலையை மறந்து விட்டு மறக்க செய்து விட்டனர். இதை தெளிவாக்கிக் கொள்ளும் இந்த பக்தியின் நிலைகள் வரப்படும் போது இந்த நிலைகள் எத்தனையோ பக்தர்கள் இந்த கடவுளை அவதாரமாக தோன்றிவிட்டார்கள். பல நிலைகள் அவருக்குள் விளைந்த ஆசின் உணர்வு பதிவு செய்து அதன் வழிகளை வளர்க்கும் தன்மையை தான் வளர்த்து விட்டார்களே தவிர மனிதன் சிந்தித்து தனக்குள் எண்ணீடு உயிர் உருவாக்குறது என்ற நிலையை மறக்கவே செய்து விட்டார்கள். தன் ஆசின் நிலை வளர்க்கப்படும் அதனால் வழங்கும் அதன் உணர்வை உணவாக உட்கொள்ளும் நிலையை நமக்குள் அணுக்கள் உருவாகும் என்று நாம் மறந்தே விட்டோம், மறக்கவே செய்து விட்டார்கள். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீடுதல் என்ற நிலையை உங்களுக்குள் தெளிவாக்குவோம். ஆகவே ஆலயங்கள், இந்த உடலை ஆலயமாக வைத்து எழுத்துணர்ந்த சக்தி அது நமக்குள் இயங்கி உடலாக சிவமானது, உயிரே ஈசனானது, அந்த உணர்வின் தன்மை, உணர்வின் தன்மை அறிய வேண்டும் என்ற உணர்வுகள் எண்ணி அந்த எண்ணத்தால் கண்ணானது, ஆக கண்ணின் நிலை கொண்டு தனக்குள் எண்ணும்போது உணர்வின் தன்மை அணுவாக மாற்றுகின்றது, ஆக எண்ணின் தன்மை அது எண்ணத்தால் இயக்கப்படும் ராமன் ஆகின்றது என்றும், ராமநாமத்தை நாம் எப்படி எரிக்கிறது என்று சிலர் பாடலை பாடிவிட்டார்களே தவிர நம் எண்ணங்கள் தான் ராமன் என்ற நிலையில் மறந்துவிட்டார். ஆகவே நாராயணன் அவருடைய நிலையில் வெளிப்படும் போது வெப்பம் ராமன் என்றும், சீதா என்ற நிலையை சீதா லட்சுமி என்றும், ஆக தான் விஷத்தை கவர்ந்தால் லட்சுமணா என்றும், சூரியனிருந்து வெளிப்படும் உணர்வுகள் தான் இதை கவர்கின்றான் மனத்தின் ஞானமாக அதை இயக்கும், அந்த உணர்வின் செயலாக இயக்கும் என்று இந்த எண்ணங்கள் தான் என்ற தெளிவாக்கப்பட்டது ராமாயணம். அதை யாராவது நாம் சிந்திக்கிறோமே என்றால் இல்லை, ராமன் என்ற கடவுள் எங்கே உருவானான் என்றும், நம் எண்ணத்தால் நாம் எந்த நுகர்ந்த உணர்வு நமக்குள் கடவுளார்ந்த அந்த உணர்ச்சியை தூண்டி அதை எண்ணத்தை வைத்து நம்ம வழி நடத்துகிறான் என்ற நிலையை நாம் நுகரும் எண்ணங்களை உயிர் அந்த உணர்வின் அணுவாக மாற்றி அதன் செயலாக நமக்குள் எப்படி இயக்குகிறது என்று தெளிவாக்கினாலும் நாம் சிந்திக்கும் தர நிழந்தே உள்ளோம். ஆகவே இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மனிதன் மீள வேண்டும். விஞ்ஞான அறிவால் இந்த மனித உடலை இழக்கும் தருணம் வந்துவிட்டது. அடுத்து வரும் நாம் வேதனைப்படும் உணர்வுகளை சந்திக்கும் இந்த தருணத்தில் இந்த வேதனை உள்புகாத அறுவழியை நமக்குள் பாய்ச்சி அதனை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் பற்றற்ற நிலையை மாற்ற வேண்டும். தீமைகளையும் மற்றதையும் பற்றிடாது நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த உணர்வை பறைச்சியவர்கள் அன்றே செய்தால் தான் கண்டு உணர்ந்த மெய்ஞானி அதன் உணர்வு கொண்டது உடலை கோயிலாக்கி உடலை சிவமாக்கி உடலுக்குள் பல குணங்களின் சக்தியாக நம்மை எப்படி இயக்குகின்றது, அது சக்தியின் கொண்டு மனிதனை எப்படி உருவாக்கின்ற உயிர் ஈசன் என்றும், அந்த உயிருக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், அதனால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும், நுகர்ந்த உணர்வு உருவாக்கும் என்று பிரம்மம் என்றும், ஆக எந்த குணத்தின் தன்மை உருவாக்குகின்ற உணர்வின் தன்மை ஆகும்போது சிவம் என்றும், சிவத்தின் தன்மை இங்கே சேர்க்கப்படுகின்றது. ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி நமக்குள் எத்தனை வேலைகளை செய்கின்றோம், இதன் வினையில் எதும் கூட்டு அமைப்பார்கின்ற அதன் நிலையாக நம்மை ரூபமாக மாற்றுகிறது என்ற நிலையும் தெளிவாக்கப்பட்டது. ஆக தெளிவாக்கிய நிலைகள் கொண்டு நாம் எப்படி இந்த மனிதன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று காட்டினாலும், இந்த ஆலயங்களை நாம் எப்படி வணங்க வேண்டும், நம் உடலுக்குள் மனிதனாக உருவாக்க காரணமாக நல்ல குணங்கள் அதை நாம் சிலையாக்கி உருவமாக்குகின்றார். இப்போ இந்த உணர்வின் தன்மை உறுப்பும்போது உடலாக துவைதம் அந்த சிலையை பார்க்கும்போது அங்க வைத்திருக்கும் கனியை பார்க்கும் போது துவைதம், அதனை மனத்தில் நுகர்ந்து பதிந்தால் அத்வைதம். ஆக அந்த சிலையின் தன்மை காவியமாக படைத்து இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தால் அந்த சிலை துவைதம், அந்த உணர்வின் தன்மை உறப்படும் போது அத்வைதம். ஆக இதை போல துவைதம் என்று உருவத்தை காட்டி காவியத்தை படித்து நாம் கண்கொண்டு பார்க்கப்படும் போது சுவையின் உணர்வை அறிந்த நாம் எதை என்ன வேண்டும், எப்படி கவர வேண்டும், நமக்குள் சேர்க்க வேண்டும், அணுவின் தன்மை பெருக்க வேண்டும் என்றுதான் ஆலயத்தை அமைத்தான் அந்த அருள் ஞானிகள். ஆக விநாயகர் வணங்காமல் கோயிலுக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை என்றால் நாம் அருள் மகிழ்ச்சி உணர்வு வினையாக்கி அதை கணங்களுக்கு அறிவறியாக்கி அனைவரும் நலம் பெற வேண்டும் உணர்வை செருகேற்றி அந்த ஆலயத்திற்குள் வரப்படும் போது சிலையை வைத்திருக்க நமக்குள் நல்ல குணத்தை. ஆக சிலையாக வைத்துறை நாம் பார்க்கப்படும் போது எதை கொண்டு பார்க்கின்றோம், தீப ஆராதனை காட்டும் போது அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் தெரிகின்றது. அப்போது நாம் என்ன வேண்டியது, பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பிரவீண்டும் ஈஸ்வரா, இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா, நான் பார்ப்போர் அனைவரும் பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா, அங்கு வைத்திருக்கும் காவியமாக படைத்திருக்கும் இந்த தெய்வம் நமக்கு நன்மை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார், அந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்றும்போது அதை உருவாக்கும் அணுவாக நமக்குள் வாக்கி நம்மை காக்கும் நம் சொல்லும் இனிமையாக்கும் நிலையும் பிறரை காக்கும் நிலை அங்கே வருகின்றது. ஆகவே அதை நமக்குள் தெய்வமாக்க வேண்டும், இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா, இந்த உணர்வை உந்தப்பட்டு இந்த உணர்வின் இயங்கி ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி உன்னன் உடலுக்கு சேரு என்று சொன்னார். ஆகவே இந்த ஆலயம் வருவோர் நிலைகளும் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கண்டுள்ளோம், பகமை உணர்வு கொண்டோரையும் பார்த்துள்ளோம், அவர்களுக்கெல்லாம் அந்த தெய்வ குணம் பெற வேண்டும், அவங்க தெய்வ குணம் தெய்வ நிலைகள் பெற வேண்டும், அந்த குடும்பங்கள்லாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஆக தெய்வத்தின் மேல் அங்கு சிலை மீது வைரங்கள் வைத்திருக்கும், வைர கிரீடத்தை வைத்திருக்கும், அதை பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், நான் பார்ப்போர் அனைவரும் வைரத்தை போல் அந்த ஜொலிப்ப வேண்டும், இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த நிலையில் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் இயங்குதல் வேண்டும். அங்கு தங்கத்தால் செய்த ஆவரணத்தை பார்க்கும்போது அந்த தங்கம் எப்படி மங்காது இருக்கின்றோ, இது ஆடைகள் தன் உடலிலே தான் போர்த்தப்பட்டுள்ளது. இதை போல அந்த தங்கத்தை போல என் மனம் மங்காத நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா, இந்த ஆலயம் வருவதெல்லாம் தங்கத்தை போல அவர் மனம் மங்காத நிலை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த உணர்வு எனக்கு நான் உருவாக்க வேண்டும், அவர் மனதும் அந்த நிலைகள் அங்கே உருவாக்க வேண்டும் என்றும் அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்று இயங்கி பெரும்படி செய்தார். நமக்குள் ஒருவரை தீமை என்று வந்தாலும் அந்த உணர்வின் தன்னை மாற்றி அருள் ஞானத்தை தனக்கு ஒன்றாக சேர்த்து நாம் எண்ணங்கள் ஒன்றாக்குவதுதான் கல்யாண ராமா. ஒன்றி சேர்த்து இயக்கக்கூடிய எண்ணங்கள் வளர வேண்டும் என்று ஊட்டப்படுகின்றது. ஆக ராமன் என்ன செய்தார் என்று ஜனக சக்கரவர்த்தி எதை வளர்த்தார்? ஆக உழுது பயிரிடும் போது அவன் நிலைத்து ஊண்டும் போது உழும்போதுதான் அதிலிருந்து கிடைத்தது சீதா. அதை தத்துக்கெடுத்து வளர்த்தான் என்று காவிய தொகுப்புகள் கூறுகின்றன. அந்த மூலத்தை விட்டு விட்டார்கள். நாம் மூலப்பொருளை உருவமாக்கி காட்டிய உணர்வைத்தான் நாம் எண்ணுகின்றோம். ஆக நாம் ஜனக சக்கரவர்த்தி என்றால் மனிதனை உருவாக்குவதற்கு உணவின் இந்த சுவை கொண்ட உணவின் எண்ணங்களை நம்மை உருவாக்கியது என்ற நிலை உணர்த்துவதற்காக நாம் ஜனக சக்கரவர்த்தி என்பது சூரியன், அதிலிருந்து வரக்கூடிய உணர்கள் எதுவோ அதை கவர்கின்றது. மனிதனான நாம் அந்த மனிதன் மனதை அடர்ந்து நிலத்தை பண்படுத்தி நல்ல வித்தினை ஊன்றி அதனை விளைந்த சத்துதான் சீதா. அதை உணவாக சுவைக்கொள்ளும் போது மகிழ்ச்சியும் நிறைய பெறுகின்றது. அந்த உணர்வின் சத்தை கவர்ந்து வைத்திருக்கிறது ஜனக சக்தி, அது தத்தாக எடுத்து வளர்க்கின்றான் என்ற பேருண்மையை காட்டுகின்றான். அதிலேதான் மனிதனில் எடுத்துக்கொண்ட கோபமோ காரமோ மற்ற உணர்வுதான் சீதாதான். ஆகவே அதையும் சூரியன் காந்த சக்தி வைத்திருக்கின்றது. ஆகவே நாம் காடுகளில் விளைந்த விஷத்தன்மைகளை நாம் நுகர்ந்தால் என்னவாகும்? நம்மை கொண்டுவிடும். இதை போல உணர்வுகள் அதனதன் விளைவுகளிலே அதன் உணர்வுகளில் ஒளி அலைகளை பாய்ச்சப்படும் போது அவருடைய திறமைகளைத்தான் காட்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஜனக சக்கரவர்த்தி தன் வளர்ப்பு மகளை யார் திருமணம் செய்து கொள்ளார்களோ அவருடைய திறமைகளை காட்டுகின்றது. ஆக ஒருவன் கொடியவன் மற்ற வீழ்ச்சியிலும் திறவை காட்டுகின்றான். தன் நாணவர்களை ஏற்றி தன் கணையை காண்டிவற்றை தான் உயர்த்தி தான் ஏகின்றான். மற்றதை மரணமடைய செய்கின்றான். ஆக மற்றதை துன்புறுத்தும் நிலையை உருவாக்குகின்றான் என்ற நிலையில் இப்படி தான் உணர்வின் தன்னை காடுகள் விளையும் திகைச்செடிகள் அதை உணர்வின் நின்றால் நம்மை தாக்கி நம்மை கொள்ளுகின்றது. ஆக மனிதனாக உருவாக்கப்பட்ட மனிதன் வளர வேண்டும் என்ற உணர்வினை எடுத்து அதனை எடுத்து அந்த சீதாவை தான் எடுத்து சூரியன் வளர்க்கப்படும் போது அதை நாம் அரவணைக்கும் சக்தியாக எப்படி பெற வேண்டும் என்பதிலே தெளிவாக்கப்பட்டுள்ளது ராமயானத்தில். அதை நாம் சற்றும் சிந்தித்தோம் என்றால் ராமயானத்த காவியத்தை அவன் கடவுளாக்கப்பட்டு அந்த கடவுளின் தன்மை கொண்டு அவனை வேண்டினால் ராமநாம ஜபத்தை ஜெபித்தார் நமக்கு உதவி செய்வான் என்று நமக்கு ஊட்டிவிட்டார்கள். ஆக ராமநாமத்தை நாம் அழித்தாலும் நாம் எந்த குணத்தை நாம் எடுத்தோமோ அதுதான் சீதா. ஆக நான் வாழ வேண்டும் என்ற உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது தன் உணர்வின் தன்மை தன் எதிரியாக இருக்கும் போது அவனை படித்து பேசும் உணர்வுண்டு நாம் தாக்கும் நிலைகளே வரும், ஒதுங்கி நிலைக்கும் நிலைகளே வரும். இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக அன்று இந்த சீதாவை திருமணம் செய்வதற்காக அன்று அந்த மகளை திருமணம் செய்ய அவர்களுடைய திறமைகளை காட்டும்படி செய்தார் என்ற நிலையை காவியமாக படைத்து நம்மை சிந்திக்கும்படி செய்கின்றார்கள். அப்ப அவரவர்கள் திறமையை காட்டி பிறரை துன்புறுத்தும் காண்டிவைத்த ஏவி பிறரை துன்புறுத்தும் தன் குறிவைத்து தாக்கும் நிலை வருகின்றது. ஆனால் பிறரை துன்புறுத்தும் உணர்வின் தன்மை ராமன் அந்த காண்டிவைத்தை ஒழித்து விடுகின்றார். பிறரை துன்புறுத்தும் எண்ணத்தை ஒழித்து விட்டால் அந்த மற்றதை நிறைவராது. ஆக சுவை கொண்ட உணர்வை தனக்குள் உணாக்கப் போகும்போது தன் மகிழ்ச்சி பெறும் நிலையில் ஒன்றி வாழ்கின்றது. ஆகவேதான் அக்குணத்தை தனக்குள் எடுத்து அரவணைக்கும் தன்மை பெற்றான் கல்யாண ராமா. ஒருத்தை துன்புறுத்து உணர்வை தாக்கினால் அவன் எதிர்த்து தாக்கும் உணர்வை வரும். ராமன் அம்ப எய்தான் என்றான் கனைகளை திருப்பி வாங்கிக் கொள்ளும் உங்கள் இனிமையான சொல்களை சொன்னால் அதே திருப்பி எனக்குள் இனிமையாக அரவணைக்கும் தன்மை வரும். இந்த சுவை கொண்ட சீதா தன்னுடன் இணைந்து வாழும் சக்தியை உருவாக்குகின்றது. ராமாயணத்தின் காவியத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். வான்மீகி கொடியவன் தான், கொடிய செயல்களை செய்தவன் தான். தான் ஒரு பட்சியை தாக்கப்படும் போது அந்த பட்சி துன்புறுத்து துடிக்கும் நிலைகளும் தன் கூட வந்த அந்த பட்சி உற்று இவனையும் பார்க்கின்றது, தன் இனத்தையும் பார்க்கின்றது, துடிப்பதையும் பார்க்கின்றது. ஆக பாசத்தால் அது துடிக்கும் உணர்வுகள் கண்கொண்டு இந்த மனிதனை உற்று பார்க்கின்றது. இவனிடம் இருக்கும் பாச உணர்வுகள் இவன் தாக்க உணர்வும் எண்ணங்கள் கொள்ளுகின்றான். அந்த பட்சியோ பாச உணர்வை உற்று பார்க்கும்போது இந்த கண்கள் அந்த உணர்வின் தன்மை கொண்டும் பாச உணர்ச்சியுடன் உந்தச் செய்கின்றது. அவன் கனையை ஏவும் போது அவன் ஏவ முடியாத அதை கொல்ல முடியாத தரன் அடைகின்றான், சூறு அடைகின்றான், சிந்திக்கின்றான். அவனுடைய பாச உணர்வு இவனுக்குள் வரப்படும்போதான் மற்றதை கொல்லும் நிலைகளை நீக்குகின்றான். இப்போதுதான் அதை சொல்லுகின்றான் யார்? நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். சூரியன் என்று வரக்கூடிய உணர்வுகள் எதன் சுவையை கவர்ந்ததோ அந்த சட்டின் இயக்கமாக இங்கே இயக்குகின்றது. அதன் உணர்வாக உடல் பெறுகின்றது என்ற நிலையை தெளிவாக அந்த ராமாயணத்தை தெளிவாக்கியுள்ளார். நாம் அந்த காவியத்தை நாம் அப்படி உற்று பார்த்தோமா? ராமனை கடவுளாக்கிவிட்டோம். ஆக ராமன் என்பது கடவுள் தான், நாம் கோபம் என்றது சீதா ராமா தான், சீதா லட்சுமி தான், சீதா ராமனாக தோன்றுகின்றது. எதை நமக்கு சீதாவை ஆக்க வேண்டும் என்ற நிலையை காட்டுவதற்காக இங்கு ஆலயத்தை அமைத்தான். எந்த சுவையின் தன்மை நமக்குள் வருமோ அந்த எண்ணங்கள் நம்மை இயக்கும். ஆக அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தினர் கல்யாண ராமனாக வேண்டும், பகமைகள் அகற்ற வேண்டும், பகமை உணர்கள் முடித்திட வேண்டும் என்பதுதான் ஆலயத்தை அமைத்தார்கள். ஆகவே இதன் வழிப்படி நாம் இந்த ஆலயத்துக்கு செல்லப்படும் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், இந்த தெய்வ நிலை பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவரில் அந்த நிலை பெற வேண்டும், நாம் பார்ப்போர் எல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். வரித்து போல என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் சொல்லை கேட்போர் வாழ்வு அந்த ஜொலிப்பு வர வேண்டும். தங்கத்தைப் போல மங்காத நிலைகள் நான் பெற வேண்டும், நான் பார்ப்போர் எல்லாம் தங்கத்தைப் போல மங்காத நிலைகள் பெற வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கி காட்டின. ஆக அங்கு வைத்திருக்கும் கனியை பார்க்கும்போது இந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், இச்சொல்லை கேட்பர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும். அப்ப அந்த உணர்வின் தன்மை ரொம்ப சீதா, அந்த உணர்வின் தன்மை அதே எண்ணத்தை பாய்ச்சப்படும் போது நமக்குள் அந்த உணர்வின் தன்மை வளர்கின்றது, நம் சொல் மற்றவர்களை மகிழ்ச்சி செய்கின்றது. அதை உருவாக்குவதால் இதை வைத்தார். இது துவைதம், நாம் எண்ணி வைப்பது அத்வைதம். அதே சமயத்தில் நாம் நுகர்ந்து அறிவது விசிஷ்டாத்வம், உணர்ச்சியால் இயக்கப்படுவது விசிஷ்டாத்வம். ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்கு உலகப்படும்போது துவைதம். ஆக நாம் என்னும் உணர்வை உடலாக்கும், அது உணர்வின் தன்மை நமக்கு இயக்கும், நம் சொல்லை மகிழ மற்றவர்களை மகிழ செய்யும் என்பதுதான் இந்த பதார்த்தங்களை வைத்து காட்டினார். ஆக சாமி மேல் மலரை போடுகிறார் என்றால் சாமிக்கா அவர் மேல் ஆடையாக அமைகின்றார். நாம் என்னும் உணர்வு நம் உடலே அந்த குணங்களானால் அந்த மலரை போல மனம் பெறும், அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும். நான் பார்ப்பதெல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இதை எண்ணினார். நாம் அடைவதும் அதே நிலை அடைகின்றோம். ஆக நாம் பார்க்கும் குடும்பங்கள் எல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவன். நாம் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவன். நாம் பார்த்த அனைவருக்கும் அந்த சக்தி பெற வேண்டும். நமக்குள் இருந்த பதிவு ஆகும் அந்த எண்ணங்களை சேர்க்க வேண்டும். நமக்குள் அந்த பகமையினரை அழித்திட வேண்டும். அனைவரும் நாம் கல்யாண ராமனாக மாற்ற வேண்டும். சூரியன் எவ்வாறு பிரபஞ்சத்தில் உருவாகும் நஞ்சினை தனக்குள் அரவணைத்து ஒளியின் சுடராக மாற்றுகின்றதோ, இதே போல மனிதன் மற்றொரு உணர்வுகளை மாற்றி தீமை என்ற நிலைகளை பகமை மாற்றி அந்த உணர்வின் தன்மை ஒளியாகும் போது அருள் ஒளியாக உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் ஆவது பின்னம் என்பதை தெளிவாக்கப்பட்டுள்ளது சாஸ்திரங்களில். இதை யாரும் சிந்திக்கின்றோமா? இப்ப சொன்னாலும் யாராவது கேட்டுக்கல. சாமி அற்புதமா பேசுறாரு, நம்மால அது முடியுமா? இந்த வினாக்களை பற்றி தன்னை சோர்வடைய செய்யக்கூடிய தத்துவம் தான் இன்று உண்டு. எவ்வளவு சொல்றோம், எல்லாரும் பெற வேண்டும் ஆசை உணர்வின் தன்மை நுகரப்படும் போது இதை என்ன என்னால முடியுமா, நானே இதை முடியல, அதுக்கு ஒன்னும் தெரியாதவங்க எப்படி பெறப்போறாங்க? தான் பெறுவது மட்டுமில்லாத பிறரும் பெற முடியாது என்ற உணர்வு எடுத்து யாருக்கே பேசணும்னா, நாம சாமி பேசுதான் நல்லதா இருக்கு, என்னால பெற முடியும், நீங்க எல்லாம் எங்க பெற போறீங்க? பெறவங்களும் கெடுத்து விடுவோம். ஏன்னா சாக்கடைக்குள் நல்ல தண்ணி ஊத்தணும்னு என்னாகும், அதுவும் நாடும். ஆனா நல்ல தண்ணி அருகே வைத்தால் சாக்கடை என்ன செய்யும், அது ஓடிவிடும். ஆக இந்த வாழ்க்கையில் அருவடியை நமக்குள் கோட்டினால் நம்ம எரியாத இருளை மாற்றிடும் நிலையாக தான் அங்கு ஆலயம் வைத்தது. ஆகவே நம் உடல் உயிர் ஈசனாகவும் கண் கண்ணனாகவும் உடல் சிவனாகவும் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் வினையாகவும் வினைக்கு நாயனாக மனித உடலும், ஆக நாம் பல கோடி சிறையை சேர்த்துக்கொண்ட வினைகள் ஆறாவது அறிவு முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றது. இந்த உடலின் நிச்சயம் நாம் எப்படி பெற வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டது. இருக்கார் இன்று வேதங்கள் கூறுவது என்ன, என் உடல் இன்று நாம் சொல்லும் சொல்லும் நிலைகள் சாம இசை. நாம் உயர்ந்த குணங்களை பற்றி சொல்லும் போது நுகரப்படும் அந்த இசை உங்களுக்குள் உணர்வாகின்றது. ஆகவே நீங்கள் சங்கடம் என்ற நிலை வரப்படும் இந்த இசை அதை அடக்குகின்றது அகர்வன. ஆகவே அடக்கும் போது இந்த உணர்வின் தன்னை இது முன்னணியில் அருண் ஞானி உணர்வு முன்னணி யஜு, மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நீங்கள் பெறப்படும் போது சாம. ஆக இந்த உணர்வின் தன்மை வந்து யஜு எந்த நிலை வந்தாலும் அது ரெக். தான் உணர்வின் தன்மை உடலின் தன்மை தனக்குள் அமைக்க வேண்டும் என்றுதான் வேதங்கள் தெளிவாக்கப்படுகின்றது. ஆக வேதத்தின் இயற்கையின் நிலையில் காலத்தால் மறைந்து போய்விட்டது. வேதாந்திகளும் இன்று வேதாந்தத்தை தான் சித்தாந்தமாக மாற்றிக் கொள்கின்றார்கள். தான் கற்றுணைந்தேன் என்ற நிலையைத்தான் பாசுகின்றார்கள். உணர்வின் மூலக்குறை மறந்துவிட்டார்கள். தான் கற்றுணர்ந்துதான் பெருகென்ற நிலையில் வரப்படும்போது மற்றதை உணர்த்துவதும் அது மறைந்துவிட்டது. இந்த நிலையிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்குத்தான் வேதங்கள் கூறியபடி நாம் ரெக் சாம. இப்ப ஒருவன் அழுகிறான் என்றால் அந்த அழுகின் நிலைகள் சாம. நாம் நுகர்ந்தால் அகர்வன நல்ல குணத்தை அழுத்தி நாமும் அழுக தொடங்கிவிடும். அழுகும் அணுக்கள் தன்னை இழப்பது யஜு. அந்த வெற்றின் தன்னை ஏன் அழுதார், எதற்காக அவர் அழுதார், நானும் அழுதேன். இந்த உணர்வரை போது மீண்டும் அதை எண்ணப்படும்போது நம் அழுகுக்குரிய செயலையை நமக்குள் உருவாக்கும், அதன் உணர்வின் அணுவாக வளர்க்கும். அதன் நிலையை தான் அந்த ரெக், அந்த உடலின் உணர்வின் தன்மை அமையும். நோயின் தன்மை வளைந்த பின் உடலின் ரூபங்கள் மாறும் என்ற நிலையில் வேதங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நாம் இதை போன்ற நிலைகளிலிருந்து மனித வாழ்க்கையில் விஞ்ஞான உலைகள் மனிதன் எண்ணங்கள் மடியும் இத்தருணத்தில் அந்த எண்ணங்கள் மடிந்தார் அருள் உணர்வை நமக்குள் எடுத்து நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம். ஆக இந்த தியானத்தின் வலு எதற்கு? நம்முடன் வாழ்ந்து உடலை வெற்றி சென்றவர்கள் இந்த உடலை வெற்றி பிறந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அவர்கள் உணர்வு நம்முடன் உண்டு. இதன் வலுவை அருள் ஞானி உணர்வை எடுத்து இன்றைய நாளில் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைக்கப்படுகின்றது. ஆக நம்முடன் வாழ்ந்த அறிவு தெளிவான மகிழ்ச்சியுடைய உணர்வுகள் அங்கே நிலைக்கப்படுகின்றது. அப்பாறை அவ்வாறு அவர்கள் செய்துவிட்டால் நாம் சப்தரிஷிகளின் அணுசக்தி சப்தரிஷி மண்டலங்களின் அணுசக்தி பெற வேண்டும் என்றால் அதன் உணர்வின் தனி கொண்டு நமக்கு இரு நீக்கும் சக்தியாக மாறுகின்றது. ஆகவேதான் இன்று நம்முடன் வாழ்ந்து வளர்ந்தவர்களே இந்த விண்ணை விட்டு அந்த உணர்வின் தன்மை நீங்கள் வருபெறச் செய்து இந்த அந்த வலுவின் தன்மை கொண்டு உங்களுடைய மூதாதைகள் பாட்டன் பாட்டி என்றும் நம்முடன் வாழ்ந்த இந்த உடல் விட்டு பிரிந்திருந்த ஆன்மாக்களை அவரின் உணர்வு நமக்குள் உண்டு அருவொழியை நமக்குள் உளவாக்கி இந்த உடல் விட்டு பிரிந்த சூட்சம சரீரத்தை அரு ஒளியுடன் கலந்து இருவரும் உணர்வு கரைந்து ஒளி பெறும் சரீரம் பெற வேண்டும் என்று உணர்வாகி ஆகவே அதன் நிலையை நாம் பெறச் செய்தோம் என்றால் அவரின் உணர்வு நமக்குள் உண்டு. நாம் எண்ணும் போது அந்த சக்தியை நாம் பெற வேண்டும். ஆகவே இந்த உணர்வின் தன்மை நீக்கும் சக்தி பெறுகின்றோம். இந்த உடலை விட்டு அகன்றால் அங்கே நாம் அங்கே அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையை நினைத்து நான் அங்கே செல்லுகின்றோம். வாழ்க்கையில் என் பையனை இப்படி வளர்த்தனே இப்படி போய்ட்டானே நான் அவனுக்கு உதவி செய்தேனே எனக்கு தீங்கி செய்தானே இதை பற்றிவிட்டால் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் இங்கேதான் செல்ல முடியும். ஆகவே இதை போன்ற நிலைகள் விடுபட்டு அருள் மகிஷனுடன் பற்றுடன் பற்றும் அந்த அருண்யான சக்தி உங்களுக்குள் வினையாக விட்டாகுது வினையாக ஊன்றியது. இந்த உணர்வின் நிலையை வினைக்கு நாயனாக எண்ணம் கொண்டு அதை இயக்கச் செய்யுங்கள். அதே உணர்வு உங்கள் உயிர் உருவாக்கும் உணர்வின் உடலாக மாற்றும் உங்களை அங்கே அழைத்து செல்லும். ஆகவே அந்த நிலை இன்று ஒரு செடியில் விளைந்த வித்த நிலத்தில் ஊன்றினால் நிலத்தின் துணை கொண்டு அந்த சத்தை கவர்ந்து எப்படி செடியாக வளைகின்றதோ இதை போல ஒரு மனிதன் வேதனைப்படும் நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை இந்த உடலில் பதிவாகும் போது வேதனை உருவாக்கும் அணுக்கள் உருவாகின்றது. நாம் இறந்த பின் எந்த மனிதன் நிலையில் வேதனை உருவாக்குமோ அந்த மனிதன் மடிந்தால் அந்த உயிரான்மா நமக்குள் இந்த வேதனைப்படும் அணுக்களாக மாற்றிவிடும். பின் வேதனை உருவாக்கும் புழுக்களாகவோ பூச்சிகளாகவோ புலியாகவோ பாம்பாகவோ உருவாக்கிவிடும். ஆகவே இதை போன்ற நிலைகள் அந்த விடுபடுதல் வேண்டும். ஆகவே இதை வென்றவன் அருள் மகரிஷி. ஒவ்வொரு நிலையிலும் நாம் தீமைகளை கண்டாலும் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டும் அவன் தான் எண்ணியதை உருவாக்குகிறான். அந்த மகரிஷியின் அசக்தி பெற வேண்டும் என்று எங்கு நான் என்றால் உங்களுக்கு இன்னேறுவதும் கூர்மையாக பார்த்ததும் உணர்வின் செவிப்புலன் ஒன்றியதும் உணர்ச்சி நீங்க நுகர்ந்ததும் உயிரின் தன்மை அணுவாக மாற்றியதும் அந்த உணர்வின் தன்மை அணுவாக பெற செய்வதற்கு தான் இன்னேறுவதும் அதை செய்தது. உணர்வின் தன்மை பெற்றப்பின் அது எண்ணத்தால் எடுக்கும் போதும் அந்த உணர்வின் ஆற்றல் நீங்க பெறும் தகுதி பெறுகின்றது. அந்த தகுதி பெற செய்வதற்குத்தான் இதை உருவாக்கியது உணர்வினை போதித்தது அதன் உணர்வின் நுகர நுகர் அணுத்தன்மை அங்கே வளர்கின்றது. நீங்கள் எப்போதும் இந்த விஞ்ஞான உலகில் இருந்து வாழ்ந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை சேர்த்துக் கொண்டால் அதை பற்றுடன் பற்றும் நிலை வருகின்றது. இந்த உடலை விட்டு சென்றால் நாம் அதை பற்றுடன் அங்கே செல்கின்றோம். ஆனால் இந்த மனிதன் வாழ்க்கை நான் நன்மை செய்தேனே எனக்கு தீமை செய்தான் இதை பற்றி கொண்டால் நீங்கள் இங்கேதான் வர வேண்டும். பழுதிக்கும் உணர்வுடன் அங்கே செல்ல வேண்டும். அல்லது பழுதிக்கும் உணர்வுடன் நம்மளோட நம்மை அழுத்திலும் நடக்கும் பரிணாம அழைச்சி தேவைப்பட என்ற நிலை வந்துவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீழ்தல் வேண்டும். அருள்வழி நீங்கள் பெற வேண்டும். அருஞ்ஞானம் பெற வேண்டும். எமது குரு அருள் உங்களுக்குள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர் கற்றுணர்ந்து உணர்வின் அலைகள் இங்கே படர்ந்துள்ளது. நெய்வெளி பெற்ற உணர்வுகளும் இங்கே படர்ந்துள்ளது. அதனை நீங்கள் பெற வேண்டும். இனி பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும். கணவனும் மனைவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திட வேண்டும். இருவரும் ஒன்றாக அருள்வழியை தனக்குள் அணுவாக மாற்ற வேண்டும். அதன் எண்ணத்தைக் கொண்டு அதை இணையாக மாற்ற வேண்டும். ஆகவே இதை நீங்கள் பெற வேண்டும். அதன் வழியில் இனி பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்ற இந்த உண்மையின் உணர்வை பதிவு செய்த நினைவு கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருளை மாயின் மெய்ப்பொருளை பெறுங்கள். உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமாக ஆங்கள் என்று பிரார்த்தித்து இதை தியானிக்கப்போம். சொன்னேன் இப்ப வேகமா சொல்றேன்னு நீ யார் பின்பற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு இது கிடைக்கும். என்னமோ சாமி சொல்றாரு அப்புறம் போய் சாமிட்டு ஆசி வந்து தலைவலி மேல்வெளிக்கு சொன்னா போறோம். சரி இதெல்லாம் நீங்க போடுவோம்னா இப்ப நீங்கின ராத்திரி படுக்க போகும்போது தூக்கமே வரமாட்டேன்னு கேட்பாங்க. ஆக வேதனை இருக்கும்போதுதான் தூங்க மாட்டேங்க உங்களுக்கு நல்லா ஆயிப்போம் போங்கன்னா இப்ப சரிங்க ராத்திரி தூங்க போனா தூக்க வராங்க மறுபடியும் இருக்குது வாங்க. ஓங்கிப்பரா குரு தேவா in இன்னேறவரும் நாம் பேசிய உணர்வுகள் இங்கே படரப்பட்டுள்ளது. நாம் தியானத்திற்கு வீட்டுக்கு போகும் என்ற நினைவு கொஞ்சம் நிறுத்தி வைத்து ராத்திரி இங்கே படுத்திருந்து அந்த அருவழியை பெற வேண்டும் என்று ஏங்கி படுத்து அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளர்த்திட ஏதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் நேரத்தையும் இழுத்து சென்று நேரத்தையும் காலத்தையும் அது கடக்க செய்து எப்படி இங்கு முழங்கி படுத்திருப்போம் காலையில போகிறோம் எண்ணத்தை தோற்று வைக்கதான். இனி இருட்டில் எங்க போய் சேருது, பஸ் இல்லை அப்படின்னு நினைவிறப்பும் இங்கதான் ஒடுங்க செய்யும். ஆகவே இதை எண்ணி இதை நீங்கள் இங்கு இருக்கப்படும் போது நீங்கள் இதே போல அறுவழியை ஓய் என்று ஜீவ அணுவாக மாற்றி இன்னென்று உங்க உடலாக்கி இந்த உணவின் சத்தியம் உங்களுக்குள் கூட்டிக் கொள்வதற்கு இதை செய்து அதனால்தான் மணிக்கணக்கில் பேசியும் அந்த உணவின் அணுக்கருவலாக மாற்றிடும் நிலையைத்தான் உங்களுக்குள் நாம் பேசி சொல்லும் போது எனக்குள் அந்த அணுக்கருக்கள் விளைகின்றது, நுகர்ந்தோர் உணர்வுகளும் அந்த அணுக்கள் விளைகின்றது. ஆக தீமை அகற்றும் சக்தி நமக்குள் பெறுகின்றது. நாம் இதும் மூச்சலைகள் அனைத்தும் தீமை அகற்றும் சக்தியாக பெறுகின்றது. இன்று உலகில் இன்று நிலைகள் கதிரியக்கப் பொறிகளை விண்ணிலை செலுத்தி அதன் கதிரியக்க பொறியால் நம் பூமிக்குள் இருக்கும் பாதையில் அதே இந்த விண்ணிலை பறக்க செய்த இந்த கதிரியக்கங்கள் இன்று ஓசான் தரை என்று நமக்கு பாதுகாப்பா இருக்கும் விஷத்தை தடுத்து நிறுத்தும் உணர்வுகள் விஷத்தை வேண்டிடும் கதிரியக்கப் பொறிகளை காக்கப்படும் போது விஷங்கள் நம் பூமி எழுக்கும் போது அதை வடிக்காமல் நேரடியாக இங்கு வரப்படும் போது காற்று மண்டலங்களில் அது படர்கின்றது. அது எந்தெந்த பகுதியில் படர்கின்றதோ அந்த விஷத்தன்மை கொண்ட எண்ணங்கள் கொண்ட உணர்வுகளில் துரித நிலைகள் பெறுகின்றது. ஆகவே அவர் உணர்வுகள் பாதிக்கப்படுகின்றன. நாம் இதை போல கூட்டு தியானங்கள் இருந்து இந்த உணர்வினை பரப்பி விட்டால் ஓசாந்தரை கிரிந்தாலும் நம் உணர்வின் தன்மை வலுவறுக்கும் இது ஒதுக்கி தள்ளி தீமைகள் வராது தடுக்கும் தன்மை வரும். ஒரு மனிதனால் முடியாது. நாம் பலரும் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை என்ன நிலைகள் கொண்டு ஆங்காங்கு நாம் இந்த கூட்டு தியானங்கள் நடத்தி அந்த உணர்வின் தன்மை பரப்பிக் கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கவசமாக மாறுகின்றோம். இந்த நஞ்சின் தன்மை வணிந்தாலும் நமக்குள் அந்த உணர்வு ஒளியை பெறும் தகுதியை பெறுகின்றோம். அது பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் சொல்லு விஞ்ஞான அறிவு கொண்டு செய்தாலும் சரி விஞ்ஞான அறிவு கொண்டு அது வெல்லலாம் விஞ்ஞான அறிவை உங்களுக்குள் வளர்க்கலாம் என்ற நிலையைத்தான் எமது குரு அருள் உங்களுள் வளைந்து அது பெரும் தகுதியை உருவாக்க வேண்டும். மீண்டும் எண்ணிய உணர்கள் ஓய்வென்று ஜீவனுவாக மாற்றி இன்னென்று நமக்குள் உருவாகும் ஈசனை மதிப்போம். அவன் நாமத்தை சொல்வோம். அவனை நமக்குள் என்று இயக்குகின்றான். எண்ணிய உணர்வுகள் நமக்குள் நமக்குள் கடவுளாக இருக்கின்றது. அறுவழியை நாம் எண்ணும்போது ஓய்வென்று ஜீவனுவாக மாற்றும்போது நமக்குள் கடவுளாக இருந்து தீமை அகற்றும் சக்தியாக விளைகின்றது.